الحمد لله العزيز الأكبر نحمده ونصلي على رسوله الكريم وعلى آله وأصحابه أجمعين أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا قوا أنفسكم وأهليكم نارا وقودها الناس والحجارة عليها ملائكة غلاظ شداد لا يعصون الله ما أمرهم ويفعلون ما يؤمرون صدق الله العظيم உலகத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கிற நாயனாகி அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே புகழ் அனைத்தும். அவனது தூதர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள் தாபியீன்கள் கியாமம் வரை உலகத்திலே வரக்கூடிய முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் சலவாத்தும் சலாமும் உண்டாவதாக. அல்லாஹுவின் புனித மாளிகைக்கு விஜயம் செய்திருக்கும் அல்லாஹுவின் நல்லடியார்களே, பெரியவர்களே, சகோதரர்களே, படைத்த நாயன் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவை முழுமையாக பயந்து அவனுடைய ஏவல்களை எடுத்து நடக்கும்படியும் எதை செய்ய வேண்டாம் என்று தடுத்தானோ அவைகளை விட்டு விலகி நடக்கும்படி முதலில் எனக்கும் அடுத்து உங்களுக்கும் உபதேசம் செய்கிறேன். மேலானவர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா உலகத்திலே கொடுத்த குறுகிய இந்த வாழ்க்கையில் பல பொறுப்புகளை நம் மீது சுமத்தினான். அதில் ஒரு பாரிய, ஒரு விசேஷமான, ஒரு பெரிய ஒரு பொறுப்பு தான் நாம் நம்மையும் நமது குடும்பத்தார்களையும் நம்மோடு இருப்பவர்களை பயங்கரமான நரகத்தை விட்டும் பாதுகாத்து சுவர்க்கத்துக்குரியவர்களாக அமைப்பது நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பாரிய பொறுப்பாக இருக்கிறது. உலகத்துடைய வாழ்க்கை மரணத்துக்கு பிறகுள்ள மறுமையுடைய வாழ்வுக்கு முன்னால் இது வாழ்க்கையே இல்லை என்று சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த அளவுக்கு மிக குறுகிய ஒரு சிறிய ஒரு வாழ்க்கை உலகத்திலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த குறுகிய கால வாழ்க்கையில் மரணத்துக்கு பிறகுள்ள இரண்டு விதமான வாழ்க்கை, ஒன்று சுவர்க்கம், இன்னொன்று நரகம். நரகம் நாம் கற்பனை செய்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு மிக பயங்கரமானது, எனவே அதை விட்டும் தன்னை பாதுகாத்து. சுவர்க்கம் அதுவும் நாம் கற்பனை கூட செய்து பார்க்க முடியாத மிக உயர்தரமானது. அந்த வாழ்க்கைக்குரியவர்களாக நாம் நம்மையும் நமது குடும்பத்தார்களையும் உலக மக்களை மாற்றி அமைக்க வேண்டிய ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டவர்கள் நாம். மேலானவர்களே, உலகத்திலே நாம் கொடுக்கப்பட்ட ஏனே அநேகமான பொறுப்புகளிலே குறைபாடு செய்து கொண்டிருக்கிறோம். எல்லா பொறுப்புகளிலும் நாம் குறையுள்ளவர்களாகவே இன்று காணப்படுகிறோம். வல்ல ரஹ்மான் நம்மை மன்னித்து கிருபை செய்வானார். இது ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பு. அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு கூறுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஏ ஈமான் கொண்ட விசுவாசிகளே, கூ அன்ஃபுஸகும், நீங்க உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க, உங்க ஆத்மாக்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், வஅஹ்லீகும், உங்க குடும்பத்தார்களையும் நாரன் நரகத்தை விட்டும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உலகத்திலே அல்லாஹ் அந்த செய்தியை சொல்லிட்டான். ஏன்னா உலகத்தில் நாம் அதை பார்க்கிறது இல்லை. அது எப்படி என்கிறத சொல்ல கேட்கிறோம் குர்ஆன் மூலமாக. அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னவைகள் மூலமாக நரகம் எவ்வளவு பயங்கரமானது என்கிறத நாம சொல்ல கேட்கிறோம். நரகம் என்று ஒன்று பயங்கரமாக இருக்கிறது, சுவர்க்கம் என்று மிக உயர்தரமான ஒரு வாழ்க்கை அல்லாஹ் அமைத்து வைத்திருக்கிறான். அந்த இரண்டையும் ஏற்று நம்பி அதற்குரிய ஏற்பாடுகளை செய்வது இது ஈமானுடைய ஒரு பகுதியாக இருந்து கொண்டிருக்கிறது. நரகம் ரொம்ப பயங்கரமானது, எனவே அல்லாஹ் கூறுகிறான், அந்த நரகத்தை விட்டும் நீங்க உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஏன்னா அந்த நரகத்தில் எரிபொருள், அடுப்புல விறகுகள் எரியறதுக்கு உபயோகம் செய்யறது போல நரகத்தில் எரியக்கூடியவைகள் பெரும் பெரும் பாறாங்கல்லுகள். உலகத்தில் உள்ள எல்லா கருங்கல்லுகளை ஒன்றாக இணைத்தால் எவ்வளவு விசாலமானதாக அந்த கல்லு மாறுமோ, இது போன்று விசாலமான கல்லுகள் அங்கே நிரப்பப்பட்டு அந்த கல்லுகளை எரிப்பதோடு அல்லாஹ் தஆலா நரகத்திலே செல்லக்கூடிய மனிதர்களை விறகு கட்டைகளாக அங்கே எரிபொருள்களாக உபயோகம் செய்கிறான். அந்த நரகத்தில் எரிபொருளாக அங்கே எரியப்படக்கூடியது என்னன்னா அந்த கல்லுகளும் மனிதர்களும் நரகத்திலே செல்லக்கூடியவர்கள். எனவே அந்த பயங்கரமான நரகத்தில் எரிய நம்மளை போக விடாமல் நம்மை பாதுகாத்து சுவர்க்கத்துக்குரியவர்களாக நம்மை ஆக்கிக் கொள்வதற்குரிய சந்தர்ப்பம் மௌத்து வரையில் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள இந்த குறுகிய காலம். இதற்குள்ளே நாம் அதற்குரிய ஏற்பாடுகளை செய்து கொள்ள வேண்டும். அலைஹா மலாஇகத்துன் ரிலாதுன் ஷிதாத், அங்கே மலக்குகள் பொறுப்பாக இருப்பாங்க, நரகத்தில் பொறுப்பாக மலக்குகள் இருப்பாங்க. அவங்க எப்படிப்பட்டவங்கன்னா விலாதுன் சிதார், கடினமான போக்குள்ளவர்கள், பயங்கரமான தோற்றம் உடையவர்கள். ஏன்னா நரகம் என்பதை அல்லாஹ் தயார் பண்ணினதே தண்டனைக்குரிய ஒரு இடமாக, மனிதர்கள் பாவிகளுக்கு தண்டிக்கப்படக்கூடிய ஒரு இடமாக, தண்டனைக்குரிய இடமாக தயார் பண்ணி இருக்கிறான். எனவே அங்கே பொறுப்பாக உள்ள மலக்குகள் அவர்கள் மிக பயங்கரமானவர்களாக, கடுமையான போக்குள்ளவர்களாக இருப்பாங்க, பயங்கரமான தோற்றமுடையவர்களாக இருப்பான். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உலுல் அஸ்ம் என்று வர்ணிக்கப்படக்கூடிய தைரியமான, ரொம்ப பலமான ஒரு நபி. நபிமாதிகளே மிக விசேஷமானவர்கள். உலகத்துடைய சாமான்களை பார்த்து பயப்பட்டது கிடையாது. பல நாள்கள் விறகுகள் ஒன்றாக சேர்க்கப்பட்டு அங்கே எரிக்கப்பட்ட அந்த நெருப்பு, ஆகாயத்தில் பறவைகள் கூட பறக்க முடியல அந்த அளவு பயங்கரமான அந்த நெருப்பின் பக்கம் எரியப்பட்டு நெருப்புல உழுவதற்கு போய்க் கொண்டிருக்கிறான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அந்த நெருப்பை பார்த்து பயப்படாதவர்கள், உள்ளத்தில் எந்த வித்தியாசமும் ஏற்படாதவர்கள் அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். ஒரு தடவை இஸ்ராயல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்திச்சு கேட்கிறாங்க, ஒரு மோசமான மனிதன், ஒரு பாவி, ஒரு நரகத்துக்கு போகக்கூடிய ஒரு மனிதனுடைய உயிரை வாங்குறதுக்கு நீங்க எந்த வடிவத்தில் போறீங்க, அந்த வடிவத்தை எனக்கு கொஞ்சம் காம்பிங்கன்னு சொன்னான். மலக்குகள் தன்னுடைய வடிவத்தை மாற்றிக்குவாங்க, ஒவ்வொரு வடிவத்திலையும் வருவாங்க. ஆரம்பத்தில் உயிர்களை வாங்குறதுக்கு மக்களுடைய பார்வைக்கு தென்படத்தான் வந்து கொண்டிருந்தாங்க, பிறகு அவை நிறுத்தப்பட்டது. இப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க, ஒரு மோசமான மனிதனுடைய உயிரை வாங்குறதுக்கு எந்த வடிவத்தில் போவீங்க, அந்த வடிவத்தை கொஞ்சம் காம்பிங்க. இஸ்ராயல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நீங்க பார்த்து தாங்க மாட்டீங்க. அல்லாஹு அக்பர். துனியாவுடைய சாமான்களை நெருப்ப பார்த்து பயப்படாதவங்க, அவங்கள பார்த்து இஸ்ராயல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, நீங்க பார்த்து அதை சகித்துக் கொள்ள முடியாது. இல்ல, நான் பார்த்துக்கிறேன், நான் பொறுத்துக்குவேன். அப்படின்னா கொஞ்சம் அங்கிட்டு திரும்புங்கன்னு திரும்பி திரும்புறதுக்கு உள்ளால அதாவது இஸ்ராயல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய வடிவத்தை, ஒரு மோசமான மனிதனுடைய உயிரை வாங்குறதுக்கு எந்த வடிவத்துல போவாங்களோ அந்த வடிவத்துல காட்சி அளிக்கிறார்கள். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பார்க்கிறாங்க, அவர்களுக்கு மயக்கம் ஏற்பட்டது. மயக்கம் தெளிஞ்சதுக்கு பிறகு சொன்னாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், ஒரு மோசமான மனிதனுக்கு நரகத்துடைய எந்த தண்டனையும் தேவையில்லை, எந்த தண்டனையும் தேவையில்லை. இந்த மலக்க இந்த வடிவத்தில் பார்க்கிறதே போதும் சொன்னான். பார்க்கிறது இவ்வளவு பயங்கரம் என்ன, உயிர் வாங்குறது எவ்வளவு சிரமமானதாக இருக்கலாம். அதற்கு பிறகு நரகம் அதற்கென்றுள்ள இடம், கற்பனை கூட செய்து பார்க்க முடியாத பயங்கரமான அந்த நரகம், அதை விட்டு நீங்க உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. கடுமையான தோற்றமா, கடுமையான போக்குடையவர்கள் இறக்கப்பட மாட்டாங்க, இறக்கப்படுறதில்லை. ஏன்னா அங்க உள்ளவங்க அல்லாஹ் எதை சொல்லுகிறானோ அதைத்தான் செய்வார்கள், அல்லாஹுடைய கட்டளைக்கு மாறு செய்ய மாட்டாங்க. தண்டனைக்கு அங்க பொறுப்பாக போடப்பட்டிருக்கிறாங்க. எனவே அவர்கள் மேல அவங்க என்னத்தான் சத்தமிட்டாலும் அவர்கள் மேல கருணை காட்ட மாட்டார்கள், கருணை காட்ட மாட்டார்கள். கியாமத்துடைய தினத்தில் ஒரு சந்தர்ப்பத்தில் மலக்குகள் அவர்களை, பாவிகளை பிடிக்கிற புடியில அந்த கஷ்டம் தாங்க முடியாமல் அந்த பாவிகள் கேட்பாங்க மலக்குகளிடத்தில், அல்லாஹ் தான் முடிவு செய்து விட்டான் நாம் நரகம் என்று, நீங்களாவது கொஞ்சம் இரக்கம் காட்டுங்களேன், ஏன் இப்படி போட்டு இழுக்கிறீங்க. அப்ப அந்த மலக்குகள் சொல்லுவாங்க, கைஃப நரஹம், நாம் எப்படி உங்க மேல இரக்கம் காட்டுவோம். லம் யர்ஹமுக்கும் ரஹ்மான், இரக்கம் காட்டுற தயாலன் அல்லாஹ் ரஹ்மான், இரக்கம் காட்டுறவனே உங்க மேல இரக்கம் இல்லைன்னு சொன்னா நாங்க எப்படி உங்க மேல இரக்கம் காட்டுவோம், இழுத்துக்கிட்டு போய் நரகத்துல போடப்படும் என்று வருகிறது ரிவாயத்துகள்ல. எனவே கடினமான போக்குள்ளவர்கள் அந்த உஷ்ணத்தில் அந்த நெருப்பு பயங்கரம், எவ்வளவு பயங்கரமான சூடு உஷ்ணம் என்ன, அல்லாஹு அக்பர், நாம் கற்பனை செய்து பார்க்க முடியாது. சில பேரு சில புத்திசாலித்தனத்துல பேசுறதும் உண்டு, நரகத்துக்கு ஆள் தேவை தானேங்க, அங்க போய் பார்த்துக்குவோங்க அப்படி என்னும் சொல்றதுண்டு. மேலானவர்களே, அப்படி சொல்லி அங்க போறதுக்கு சாதாரணமான இடம் அல்ல, சாதாரணமான ஒரு தண்டனை அல்ல அங்க. அவங்க ரொம்ப கடினமான போக்குடையவர்கள், இறக்கப்பட மாட்டாங்க. அந்த நெருப்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அது எரிக்க ஆரம்பமானது. 1000 ஆண்டு, 2000 ஆண்டு, 3000 ஆண்டுகள் தாண்டியதற்கு பிறகு அந்த நெருப்பின் நிறம் கருப்பு நிறமாக மாறியதுன்னு சொன்னான். கருப்பு நிறம் நரகத்துடைய நெருப்பு, ஊசிக்கு நாம நூல் கோருக்கிறது என்று ஊசியுடைய காது என்று சொல்லுவோம். அந்த ஊசியுடைய ஓட்டை அளவால இந்த நரகத்துடைய கருப்பு நெருப்பு இந்த பூமிக்கு வறுமையானால் பூமிக்கு மேல உள்ள பசுமையானவைகள் அனைத்தும் கருகி போய்விடும் என்று சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு சொட்டு நெருப்பு வறுமையானால் சுவர்க்கத்தை அல்லாஹ் தஆலா அதே போல அடுத்த புறத்தில் மிக உயர்ந்த தரஜாவில் அல்லாஹ் படைத்திருக்கிறான். அங்கே ஆறுகள் ஓடுகிறது, ஒன்னு ரெண்டு நாலு ஆறுகள், பாலாறு, தேனாறு, மதுவாறு, நீர் அருவி என்று நாம படிக்கிறோம். இது போல ஏராளமான ஆறுகள், ரஹீக் மைன் சல்சபீல், சல்சபீல் என்கிறது ஒரு பானம், ஒரு ஆறு சுவர்க்கத்துடைய. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த சல்சபீல் என்கிற சுவர்க்கத்துடைய பானம் ஒரு கிளாஸ்ல ஊற்றி எடுத்து நாம விரலை இப்படி உள்ளால விட்டு கையை தூக்கினோட இந்த கையில வந்தது ஒரு சொட்டாக வடியும், சொட்டு சொட்டாக. சல்சபீல் என்கிற அந்த சுவர்க்கத்துடைய பானம் ஒரு சொட்டு உலகத்துக்கு வறுமையானால் முழு உலகமும் அத்தராக மாறிவிடும். முழு உலகமும் அத்தராக மாறிவிடும். அத்தராக அது மனமுடையதாக இருக்குதுன்னா, முழு உலகத்தை மனமாக ஆக்குதுன்னா, அதை சுவைத்தால், அதை பருகினால் அந்த உடம்பு எப்படிங்க இருக்கும்? இந்த செய்தியை கேட்ட உடனே ஈசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, யா ரப்பி இஸ்னி மின் மாஇஹா, நாயனே அந்த பானத்துல எனக்கு கொஞ்சம் குடிக்கிறது கிட்டா யா அல்லாஹ். அல்லாஹ் பதில் சொன்னான், இன்னஹா லமுஹர்ரமதுன் அலல் அன்பியாஇ ஹத்தா யஷ்ரப மின்ஹன் நபியுல் உம்மி உம்மி நபி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பருகாத வரையில ஏனைய நபிமார்கள் பருக முடியாது. அல்லாஹ் பதில் சொன்ன. எனவே மேலானவர்களே, சுவர்க்கம் அப்படி உயர்ந்த தரஜாவுல, நரகம் அவ்வளவு கீழ்த்தரத்தில் ரொம்ப பயங்கரமான தண்டனைகள். எனவே அந்த நரகம் நாம நினைக்கிறது போல இல்ல, அதை விட்டு நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்கு, எங்க புள்ள குட்டிகளை பாதுகாத்துக்கிறதுக்கு அல்லாஹ் நமக்கு கொடுத்த சந்தர்ப்பம் தான் இப்ப நாம ஓடி ஆடி நடமாடி கொண்டிருக்கிற மௌத்தை சந்திக்கும் வரையில உள்ள இந்த காலம். இதுதான் அந்த நரகத்தை விட்டு விடுதலை பெற்று சுவர்க்கத்துக்குரியவர்களாக நம்மை ஆக்கிக் கொள்வதற்கு கொடுக்கப்பட்ட சந்தர்ப்பம். நாம இன்னைக்கு இத நரகத்தை விட்டு நம்மளை பாதுகாக்கிறது, பாதுகாப்பு எடுத்துக்கிறத ஒரு புறம் வச்சு போட்டு, சுவர்க்கத்துக்கு உரியவர்களாக மாறுவதை இன்னொரு ஒரு புறம் வைத்து போட்டு, நம்ம துனியா துனியா துனியான்னு துனியாவுல எவ்வளவு ஈடுபட்டு இருக்கிறோம், எல்லாமே மறந்துட்டோம், ஆகரத்தை மறந்துட்டோம், அங்க என்ன நடக்குது எல்லாம் மறந்துட்டோம். எனவே மேலானவர்களே, எங்க புள்ள குட்டிகள், எங்க மனைவி மக்கள், உற்றார் உறவினர்கள் அந்த நரகத்தை விட்டும் அவர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். அதற்குரிய பொறுப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ரொம்ப பயங்கரமானது. இதா உல்கூ ஃபீஹா ஸமீஉ லஹா ஷஹீகன், அந்த நரகத்துல போடப்பட்டா அந்த நரகத்து ஒரு சத்தம் இருக்கு, ஒரு சத்தம், பயங்கரமான சத்தம். அது கொதிக்கும், கோபத்தின் காரணமாக வெடிக்கிறதுக்கு சமீபமாக ஆகும், அந்த அளவுக்கு பயங்கரமாக இருக்கும். குல்லமா உல்கியா ஃபீஹா ஃபௌஜுன் ஸஅலஹும் கஸனதுஹா, அங்க ஒரு கூட்டத்தார் போடப்பட்ட உடனே அந்த நரகத்துடைய அதிபதி கேட்பாங்க, பொறுப்பானவங்க கேட்பாங்க, அலமியா தீக்கும் நதீர், ஏன் உங்களுக்கு சொல்றதுக்கு யாரும் வர இல்லையா? உங்களை பயமுறுத்தி நரகத்தை பத்தி சொல்லி எச்சரிக்கை செய்பவர்கள் யாரும் வர இல்லையா என்று அவங்க கேட்பாங்க. வந்தது நம்ம எல்லாருக்கும் தெரியுமல்ல, நபிமார்கள் வந்தாங்க, ஒவ்வொரு ஃபத்வாவிலையும் ஒவ்வொரு ஜும்மாவிலையும் மிம்பர்ல இருந்து சொல்றத கேட்கிறோம். இன்னைக்கு வீடு வீடா வந்து வாசல்களை தட்டி தட்டி சொல்றாங்க, உங்க நரகத்துல உங்களுக்கு எரிக்கப்பட்டுள்ள பகுதியை அணைத்துக் கொள்ளுங்க. ஒவ்வொரு நேரமும் அதான் சொல்லப்பட்டு அழைப்பு கொடுக்கப்படுகிறது. தொழுகையின் பக்கம் விரையுங்கள், வெற்றியின் பக்கம் விரையுங்கன்னா, அந்த நரகத்துடைய தோல்வியிலிருந்து உங்களை பாதுகாத்து சுவர்க்கத்துடைய வெற்றியின் பக்கம் நீங்க ஊடுகள் என்று புறப்பட்டு பள்ளிக்கு போங்க. ஆண்கள் பெண்கள் அதான் சத்தம் கேட்ட உடனே முசல்லாவை விரித்து வீடுகள்ல தொழ ஆரம்பிச்சிடுங்க. அழைப்பு கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. இப்ப அங்க ஒரு ஒரு எங்களை நோவின பண்றதுக்காக வேண்டி கேட்பாங்க அந்த மலக்குகள், அலமியா சீக்கும் நஜீர், என்ன வர இல்லையா அவங்கள்ட்ட யாரும் சொல்றதுக்கு? எத்தனை பேர் வந்தாங்க, எத்தனை பேர் வந்து 40, 50, 60, 70 ஆண்டுகள் ஆகியும் தொழுவதற்கு சந்தர்ப்பம் கிடைக்காதவங்க, இந்த முபாரக்கான முகத்தை நெற்றிய படைத்த ரஹ்மானுக்கு முன்னால சுஜூது செய்யறதுக்கு சந்தர்ப்பம் கிடைக்காத கோடிக்கணக்கான முஸ்லிம்கள் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். நம்ம நாட்டிலையும் கிட்டத்தட்ட 50% கிட்டத்தட்ட தொழுகை அற்றவர்களாக இருக்கிறான் முஸ்லிம்கள். எனவே முதல் கண் நமக்கு சொலுகை உடையவர்களாக நாம் ஆகணும். பொறுப்பானவர்கள் பெற்றோர்கள், உலகத்துடைய நெருப்புல எங்க பிள்ளைங்க உழுவுறதுக்கு நாங்க எப்படி விருப்பம் இல்ல, எங்க பிள்ளைங்க துணியான நெருப்புல எரியறதுக்கு நாங்க விருப்பம் இல்ல, அவங்களை பாதுகாப்போம். இதை விட பன்மடங்கு அதிகமாக நரகத்துடைய பயங்கரமான நரகத்தை விட்டும் நாம் அவர்களை பாதுகாக்க முயற்சிக்கணும். எனவே அவர்களை பாதுகாப்பது நம்முடைய மனைவிமார்கள், பிள்ளை குட்டிகள் பாதுகாப்பது. அவர்களுக்கு ஒழுக்கத்தை படித்துக் கொடுத்து சீரானவர்களாக அழகான பண்புள்ளவர்களாக அவர்களை வளர்ப்பது நம்முடைய பொறுப்பு. கெட்ட நண்பர்களோடு இணையாது நல்லவர்களோடு சேர்த்து அவர்களை நாம் வளர்க்க வேண்டும். மதா எபுல குல்புனியானு தமா மகு இதா குன் சத்தபுனி. ஒரு கட்டடத்தை நீங்க கட்டி கொண்டிருக்கிறீங்க, இன்னொருதான் வந்து அதை இடிச்சுக்கிட்டு இருக்கிறான், உடச்சுக்கிட்டு இருக்கிறான்னா இந்த கட்டடத்துடைய முடிவை எப்பதான் போய் அடைவீங்க? அப்ப நாம பிள்ளைங்களை வளர்த்து கொண்டிருக்கிறோம், அடுத்தவங்க கெடுத்துக்கிட்டு இருக்கிறாங்கன்னா எங்க பிள்ளைங்க எப்ப உருப்படுவாங்க? எனவே அவர்களை மிகவும் கண்ணும் கருத்துமாக, குறிப்பாக இந்த காலத்தில் பிள்ளைங்களுடைய விஷயத்தில் மிகவும் கண்ணும் கருத்துமாக நாம் அவர்களை கவனிக்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. அல்லாஹ் கூறுகிறான், உங்க குடும்பத்தார்களுக்கு தொழுகையை கொண்டு ஏவுங்க, சொல்லவீங்க அவங்களை, அதுல வரக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள்ல பொறுமையாக இருக்கு. என்னங்க ஒவ்வொரு நாளும் பள்ளிக்கு எத்தனை தடவை போறதுங்க, எங்க சொந்த வேலையை பார்க்கறது இல்லையா, சாப்பிடுறதுக்கு யாரு கொண்டு வந்து கொடுக்கறது? அல்லாஹ் கூறுகிறான், நாங்க உங்கள்ட்ட சாப்பாடு கேட்க இல்ல, உங்க புள்ள குட்டிகளுக்கு சாப்பாடு போடுங்க, உங்களுக்கு அந்த பொறுப்பை தரையில நாங்க தான் உங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறோம். நீங்க தபபு என்ற அடிப்படையில ஏதோ சில காரியங்களை பண்றீங்க, நாம கொடுக்கறோம், நீங்க ஒன்னும் பண்ண இல்ல. அல்லாஹ் கேட்கிறான்ல, தண்ணியை இந்த பூமிக்கு உள்ளால நாங்க இழுத்துட்டோம்னா உங்களுக்கு தண்ணியை தாரது யாரு? கோடிக்கணக்கில் பணம் இருக்கலாம், ஆற்றல் படைத்தவர்களாக இருக்கலாம், ஆனா அல்லாஹ் தண்ணியை உள்ளுக்கு பிடிச்சிட்டேன்னா யாரு தண்ணியை கொண்டு வந்து தருவான்? அல்லாஹ் கேட்க, இந்த அரிசி சாப்பிடுறோமே சோறு, அல்லாஹ் கேட்கிறான், நீங்க பூமியை சரி செஞ்சு நெல்லுகளை வயல்ல தூவலாம், ஆனா அந்த நெல் பிளந்து அங்கே அந்த தண்டு மரம் உருவாகி அங்கே நெல் மணிகளை உருவாக்குறது யார்? நீங்க உருவாக்குறீங்களா இல்ல நாம உருவாக்குறோம்? நாங்க ஒண்ணுமே பண்ணல, அல்லாஹ் கொடுக்கிறான் ரிஸ்க், அந்த ரிஸ்கை சாப்பிட்டு போட்டு நாம் என்ன பண்ணணும்? இல்லாமல் இருந்த நம்மை உருவாக்கி இருப்பதற்கு இடம் கொடுத்து நம்முடைய மௌத்து வரை நம்முடைய சகல தேவைகளையும் பூர்த்தி செய்யறதுக்கு ஏற்பாடுகளை செஞ்சு தந்த அந்த நாயனுக்கு நன்றி செலுத்தும் முகமாக அவனுக்கு முன்னால தலையை குனிகிறது, சுஜூது செய்யறது, இது அல்லாஹ் நம்மள கொடுத்த ஒரு பெரும் பொறுப்பும் அவனுக்கு செய்யக்கூடிய நன்றியுமாக இருக்கிறது. எனவே மேலானவர்களே, நாம் நமது பிள்ளைகளை நம்ம குடும்பத்தார்களை அல்லாஹுக்கு அடிபணியக்கூடியவர்களாக நன்றி உள்ளவர்களாக ஆக்குவதோடு அவர்களை சுவர்க்கத்துக்குரியவர்களாக ஆக்கணும். எனவே பெற்றோர்களுடைய ஒரு பெரும் பொறுப்பு தான் அந்த பிள்ளைகளை சீரானவர்களாக நல்லவர்களாக வளர்ப்பது. அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த தகப்பனுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக, எவர் தன்னுடைய பிள்ளைகளை தனக்கு உபகாரமாக நடந்து கொள்வதற்கு உதவி செய்தாரோ, அவர் அப்படி தருவிய செஞ்சு வளர்த்தாரோ, அவருக்கு ரஹ்மத் செய்யட்டும் அல்லாங்கிறது வாசுந்தான். அப்படி என்ன, வாப்பாவுக்கு துரோகம் செய்த மாதிரி இவருடைய நடவடிக்கைகள் புள்ளையோட நடக்கக்கூடாது. எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவங்களுக்கு கொடுக்கறது நீங்க சமமா கொடுங்க, எல்லா பிள்ளைங்களுக்கு வித்தியாசமாக கொடுத்தீங்கன்னா பிள்ளைங்க வாப்பாவை வேறொரு மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. பிள்ளைங்களோட நடந்து கொள்ற முறையிலேயே பிள்ளைங்க பெற்றோர்களை வெறுத்து அவங்களுக்கு துரோகம் செய்பவர்களாக மாறுவாங்க, பிள்ளைங்க பெற்றோர்களை அவமதிப்பாங்க, மனசை புண்படுத்துவாங்கன்னா அவங்களுக்கு சுவர்க்கத்தில் இடமில்லை என்று சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், தகப்பன் பிள்ளைங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் விசேஷமான மூன்று காரியங்கள், அய்யுஹ்சின இஸ்மஹு, அழகான கருத்துள்ள பெயர்களை வைக்கணும். இன்னைக்கு நாம அழகான கருத்துள்ள பேருன்னு லேட்டஸ்ட்ல நாங்க பேரு தேடுறோம், என்னென்னமோ பேருகளை தேடி வச்சிடவும் செய்யறோம். ரெண்டாவது சொன்னாங்க, கொஞ்சம் வயசு வந்து விளங்குற வயசு வந்தா மார்க்கத்தை படிச்சு கொடுங்கன்னாங்க, அதுக்கு மேல 16 வயசானா திருமணம் முடிச்சு கொடுங்கன்னு சொன்னாங்க. அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த வழிமுறைகளை எதைத்தான் இன்னைக்கு நாம செஞ்சு கொண்டிருக்கிறோம்? இல்லாம ஷால்லா செய்யறவங்களும் இருக்கலாம், இல்லைங்கிறது இல்லை, ஆனா அநேகமாக அவைகள் விடுபட்டதனால அவைகள் இல்லை என்றே என்று சொல்ல வேண்டியது இருக்கிறது. எனவே மேலானவர்களே, பிள்ளைங்களை வளர்க்கிற விஷயத்துல மிகவும் கண்ணும் கருத்துமாக நாம் இருக்க வேணும். அவங்களை பெற்றெடுத்து வளர்க்கிறதுல அவங்களை பெற்றெடுப்பதற்கு முன்பிருந்தே அவர்களை பற்றி கவலைப்படக்கூடிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. அப்ப பிள்ளைங்களை வளர்க்கிறது என்கிறதுல முதலாவது அதை மூன்று வகைகளாக பிரிக்கலாம், சந்தர்ப்பங்களாக. ஒன்று, தாயுடைய வயிற்றில் சுமந்து அந்த குழந்தையை பெற்றெடுக்கும் வரையில உள்ள காலம், அந்த காலத்தில் நாம் அந்த பிள்ளைங்களோட நாம் எப்படி நடந்து கொள்ளணும். இன்னொன்று இருக்கிறது, பிறந்ததிலிருந்து ஒரு சிறிய வயசு, நல்லது கெட்டது எது என்பதை பிரித்து விளங்குற வயசு வரையில, ஒரு மூணு நாலு வயசு வரையில, அதுக்கு பிறகு அதிலிருந்து பருவ வயதை அடையும் வரையில உள்ள காலம், பருவ வயதை அடையும் வரையில பெற்றோருடைய பொறுப்பு, அதுக்கு பிறகு திருமணம் முடிச்சு கொடுத்துட்டான் பதினாறு வயசோட பொறுப்பு முடிஞ்சது, அப்படி என்ன உற்றுறதும் இல்லை, அதுக்கு பிறகும் அவங்க பின்னால இருக்கத்தான் வேண்டும். அப்ப முக்கியமான இந்த மூன்று கட்டங்கள்ல ஒன்னு, பிள்ளைய தாயுடைய வயிற்றில சுமந்து அதை பெற்றெடுக்கும் காலம் இருக்கிறது, அதுக்கு முன்னமிருந்தே நாம் நமது பிள்ளைங்களை பத்தி யோசனை பண்ணணும். பிள்ளைக்கு பதினஞ்சு வயசாயிருச்சு, பொடியம்மாரோட சேர்ந்துட்டான், இவன் தூள் அடிக்க ஆரம்பிச்சுட்டான், இவன் அப்படி ஆயிட்டான் இப்படி ஆயிட்டான், அதுல இவனை கொஞ்சம் ஜமாத்துல கூட்டிக்கிட்டு போங்க, இவனுக்கு கொஞ்சம் புத்தி சொல்லி கொடுங்க. பதினஞ்சு வயசுல இல்ல புத்தி சொல்லி கொடுக்கணும், பதினஞ்சு வயசுல இல்ல இதை பத்தி நாம யோசனை பண்ணணும். பிள்ளைய பெற்றெடுக்கிறதுக்கு முதல்லயே யோசனை பண்ணணும். ஒரு மரத்தை நட்டி அந்த மரம் செழிப்பாக வளர்ந்து அழகான பழங்களை, நிறைய பழங்களை கொடுக்கணும்னா அந்த மரத்தை நட்டுவதற்கு முதல்ல பூமியை தேர்ந்தெடுக்கணும். அந்த மரத்துக்குரிய பூமி, அதற்கு பக்குவமான பூமியை தேர்ந்தெடுத்து அதுல நீங்க நட்டி அதை பாதுகாப்பீங்கன்னா, அந்த மரத்துக்கு செய்ய வேண்டிய காரியங்களை செய்வீங்கன்னா அது செழிப்பாக வளர்வது மட்டுமல்ல நிறைய பலன்களை கொடுக்கக்கூடியதாக, பழங்களை கொடுக்கக்கூடியதாக மாறும். எனவே குழந்தைங்களை பத்தி நாம யோசனை பண்றது எப்பன்னா, அந்த குழந்தைங்களை பெற்றெடுக்கிறதுக்கு முதல்லயே அதை பத்தி நாம யோசனை பண்ணணும். எனவே தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு சாலிஹான பெண்மணிய உங்க ஆண் மகனை பக்குவமாக வளர்த்து உங்க மகனுக்கு ஒரு சாலிஹான பெண் பிள்ளையை தேர்ந்தெடுங்கள் சொன்னான். அப்படி ஒரு சாலிஹான அல்லாஹ்வுடைய பயமுள்ள ஒரு ஜோடியை தேர்ந்தெடுப்பதன் மூலமாக வெற்றி பெற்றுக் கொள்ளுங்கள், வெற்றி அடையுங்கள் சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மரத்தை நட்டுவதற்கு முதல்ல பக்குவமான பூமியை தேர்ந்தெடுக்கிறது போல, குழந்தைகளை பெற்றெடுக்கிறதுக்கு முதல்லயே அந்த குழந்தைய உருவாக்கி எடுக்கக்கூடிய அந்த தாய், அந்த தாயை பக்குவமான ஒரு பெண்மணிய, தக்குவா உள்ள இறை அச்சம் உள்ள ஒரு பெண்மணியை தேர்ந்தெடுக்கும்படி நபி அவர்கள் அதனால தான் சொன்னார். எனவே குழந்தைய பெறுவதற்கு முதல்லயே தாயும் தகப்பனும் ஹலாலான உணவுகளோடு தன்னுடைய வாழ்க்கையை வளர்த்து கொண்டு அவருடைய இணைப்பு ஏற்படுமையானால் அந்த குழந்தையும் பக்குவமாக அவருடைய வாழ்க்கையில ஹராம்களை விட்டும் அவர்கள் தூரமாக ஆகி ஹலாலான அல்லாஹுக்கு அடிபணிந்து நடந்து கொண்டிருக்கிற நிலைமையில குழந்தைங்களை பெற்றெடுப்பாங்கன்னா அவங்க மிக பாக்கியவான்களாக நல்லவர்களாக உருவாகிறது என்ற சந்தேகமும் இல்லை. அப்படியும் ஏதாவது ஒரு பிள்ளை அப்படி கஷ்டப்பட்டு ரொம்ப பொறுமையோட பெற்றெடுத்து குழந்தை ஏதாவது குழப்பம் பண்ணுது அந்த நேரத்தில் யோசனை பண்ணி இருக்கிறாங்க, அப்படி பிள்ளைங்களை பெற்றெடுத்தவங்க பிறகு போய் முடிவுக்கு வர்றாங்க எங்கேயோ ஒரு இடத்துல நம்மளால தவறு நடந்ததை அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார். எனவே அடுத்த பருவம் பிறந்ததிலிருந்து அந்த நாலு அஞ்சு வயசாக ஆகும் வரையில அந்த பிள்ளைங்களை நாம வளர்க்கிறது நம்முடைய பொறுப்பும். அதுல அந்த குழந்தையுடைய பிறந்திருந்து உடல் வளர்ச்சி ஒன்று இருக்குது, எனவே அந்த குழந்தைக்கு முழுமையான உணவு வகைகள், ஆடைகள், தங்குமிடம், எல்லா வசதிகளும் ஹலாலான சம்பாத்தியத்தின் மூலமாக செய்யப்பட வேண்டும். அந்த குழந்தையுடைய ஆரோக்கியம் பேணப்பட வேண்டும் ஹலாலான உணவுகள், ஹலாலானவைகள் மூலமாக. எப்படியாவது கொண்டு வந்து கொடுக்கணும் என்கிறது நம்முடைய பொறுப்பு அல்ல, ஹலாலான உணவு ஊட்டணும் நம்ம பிள்ளைங்களுக்கு. ஹராமான உணவுகள் கொடுக்கப்படுவதன் மூலமாக இயற்கையான குணம் பிள்ளைங்களிடம் மாறிவிடுகிறது, கெட்டதாக ஆகிவிடுகிறது. எனவே ஃபகீஹ் ஷிராஜி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள், இந்த பிள்ளைங்களுக்கு தாய்ப்பால் கொடுக்கப்பட வேண்டும். இரண்டு ஆண்டுகள் அந்த குழந்தைக்கு பால் கொடுப்பாட்டனும் தாயுடைய பால், அதற்கு பகரமாக மிருகத்துடைய பால்களை மாவாக மாற்றி, அது இன்னைக்கு முன்னூறு ரூபாய் கிடைக்குது, நாம பிள்ளைக்கு ஆயிரம் ரூபாய் மாவு கொல்ட்டி மாவு வாங்கி கொடுப்போம் என்று வாங்கி கொடுக்கலாம். ஃபகீஹ் ஷிராஜி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, மிருகத்துடைய பால்களை ஊட்டுவதனால பிள்ளையுடைய இயற்கையான தன்மைகள் மாறிவிடுகிறது. நாம ரஜாலி ரஹமத்துல்லாஹி அலிஹி அவர்களும் சொல்றாங்க, அந்த காலத்துல பிள்ளைங்களுக்கு பால் குடிப்பாற்ற பழக்கம் இருந்தது, தாய் செவிலியன் தாய்மார்களை கூட்டிக்கிட்டு வந்து பிள்ளைங்களுக்கு பால் ஊட்டுவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஹலீமத்து சாதியா ரழியல்லாஹு அன்ஹா அவங்கள்ட்ட பால் குடிச்சு வளர்ந்தாங்க. இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, அப்படி பால் குடிப்பாட்டுவதற்கு நீங்க பெண்கள் எடுத்தா அதுவும் பக்குவமான இறை அச்சமுள்ள பெண்களை நீங்க தேர்ந்தெடுங்க. எல்லா பெண்களையும் எடுக்காதீங்க, பிள்ளைகளை வளர்ப்புல தர்பியத்தில் கோளாறுகள் உண்டாகும் என்று அவர்களும் கூறுகிறார். எனவே மேலானவர்களே, பிள்ளைங்களுக்கு கொடுக்கிறது அவங்களுக்கு நாம ஹலாலான உணவு ஊட்டணும். ஹராம் உண்ண வைப்பதனால அவருடைய இயற்கையான குணங்கள் கெட்டு விடுகிறது. அவருடைய இயற்கையான தன்மையே பிழையான காரியத்தின் பக்கம் சாய். பிள்ளைய பள்ளிக்கு போன வீட்டுல இருந்து விரட்டுவோம், மதரசாவுக்கு போன அனுப்புவோம், இவன் முடியாது அடம் பிடிப்பான், அடிச்சு பயத்துல அனுப்பி வச்சாலும் அப்படி பள்ளி ஒரு ரவுண்ட் சுத்தி போட்டு வீட்டுக்கு போவாரியே. ஏன்னா இவருடைய உடம்புல உள்ள கலப்படம் அது நல்லதாக இல்லை. எனவே நல்லதை விரும்புறது இல்லை, கெட்டதை விரும்பும், பிழையானதுகளுக்கு ஆசை ஆர்வம் வரும். எனவே மேலானவர்களே, அதுக்கு மேல 4 வயசு 5 வயசாகும் பொழுது ஒழுக்கத்தை படிச்சு கொடுக்கணும், நல்லது கெட்டதை படிச்சு கொடுக்கணும், 1-2 போற முறைகளை படிச்சு கொடுக்கணும், சாப்பிடுற முறையை படிச்சு கொடுக்கணும். அம்ர் இப்னு அபி ஸலமா ரழியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, குன்து குலாமன் ஃபீ ஹுஜ்ரி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபியுடைய மடியில் ஒரு சிறுவனாக இருந்தேன், சாப்பிடும் பொழுது சகல்ல அங்கிட்டு கையை போட்டு சாப்பிட்டேன், நபி அவர்கள் எனக்கு சாப்பிடுற முறையை படிச்சு கொடுத்தாங்க. நான் சின்ன பிள்ளை, யா குலாம் ஏ மகனே, சம்மில்லா, சாப்பிடும் பொழுது பிஸ்மின் சொல்லி சாப்பிடுங்க, வகுல் பிய மீனிக்கு வலது கரத்தால சாப்பிடுங்க, 2 கையையும் உபயோகம் செய்ய வேணாம், இடது கையை உபயோகம் செய்ய வேணாம், வலது கையால சாப்பிடுங்க, வகுல் மா எலி, உங்களுக்கு இது சமீபமாக உள்ளதோ சகல்ல உங்களுக்கு பக்கத்தில் உள்ளதை எடுத்து சாப்பிடுங்க, அங்கிட்டு கையை போடாதீங்க. அவங்க சொல்றாங்க, பெரிய வயசானதுக்கு பிறகு அன்றிலிருந்து இன்று வரையில நான் அந்த முறைப்படி தான் சாப்பிடுறேன்னு சொல்றான். சாப்பிடுறதுக்குள்ள ஒழுக்கத்தை படிச்சு கொடுக்கிறாங்க நபி அவர்கள். நாமும் நமது பிள்ளைகளுக்கு சாப்பிடுறது, 1-2 போறது, ஒழுக்கங்களை பெரியவங்க கூட எப்படி நடந்துக்கணும், பள்ளி வாசல்ல போனா எப்படி நடந்துக்கணும்ங்கிற முறைகளை எங்க பிள்ளைகளுக்கு படிச்சு கொடுக்க எனக்கு தவறிடும். பிள்ளைங்க என்னங்க, ஒரு 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 திருமணம் ஒரு ஹோல்ல ஒரு ஹோட்டல்ல போய் பாருங்க, எங்க முஸ்லிம் சகோதரர்கள் வயசு வந்தவங்க 40-50-60 அடைஞ்சவங்க சாப்பிட்டு போன இடங்களை பாருங்க, எப்படி சாப்பிட்டு இருக்கிறாங்கன்னு. மனிதர்கள் சாப்பிட்டு போனாங்களா இல்ல மிருகங்கள் சாப்பிட்டு போனாங்கன்னு யோசிக்கிறாங்க, சாப்பிடக்கூட தெரியாது. சின்ன பிள்ளைங்களுக்கு சாப்பிடுறதுக்கு ஒழுக்கங்களை படிச்சு கொடுங்க, ஒழுக்கம் இல்லைன்னா வாழ்க்கையில விபரீதங்கள் ஏற்படும், இடைஞ்சல்கள் ஏற்படும். அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மக்ரிபுடைய நேரமானா வீடுகளை கதவுகளை மூடி அதை மூடுற முறைப்படி நீங்க மூடிடுங்க, விளக்குகளை அணைச்சிடுங்க, எரிய வச்சுட்டு தூங்காதீங்க. ஒழுக்கம் படிச்சு கொடுத்தாங்க நபி அவர்கள். அப்படியே விளக்க வச்சிருந்தாங்க தூங்க, ஒரு எலி வந்து அதை இழுத்துக்கிட்டு போயிருச்சுன்னா முழு ஊடும் தீப்பத்தி எரியும். அப்ப நபி ஊடு எரியும் சொல்ல இல்ல, ஒழுக்கத்தை படிச்சு கொடுத்தாங்க, இதை அணைச்சிட்டு படுங்க. நபி அவர்கள் எதையும் தன்புறத்திலிருந்து சொன்னதில்லை, அல்லாஹ்வுடைய வஹி மூலமாக அறிவித்தவைகளை தான் சொல்றாங்க. மாயந்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யுஹா, வஹி மூலமாக அறிவிக்கப்பட்டவைகளை தான் சொல்றான். கதவுகளை மகரிபுடைய நேரத்தை அணைச்சிடுங்க. நபி அவங்க சொன்னது சரிதான், அந்த காலத்துல விளக்கு வெளிச்சம் இருக்க இல்ல, இன்னைக்கு தான் மாஷா அல்லாஹ் என்னென்ன வெளிச்சம் எல்லாம் வந்திருக்குது, அப்படி பகல் போல இரவு பிள்ளைங்களை வெளியில விடலாங்க. அப்படின்னு எங்க புத்திய உபயோகம் செய்தால் நாம் எங்க பிள்ளைங்களுக்கு செய்யற துரோகம். நபி அவர்கள் குழந்தைங்களை எப்படி வளர்க்கணும் சொன்னாங்களோ அந்த முறைப்படி வளர்க்கிறது தான் பிள்ளைங்களுக்கு செய்யற நீதம். அதுக்கு மாற்றமாக நாம் நினைப்போமே ஆனால் அது அநீதம். மேலானவர்களே, அதுல சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா எல்லாம் வசப்படுத்தி கொடுத்தான், ஜின்னுகளையும் வசப்படுத்தி கொடுத்தான். எனவே ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு ஷைத்தான் ஜின் பயங்கரமான தோற்றத்துல சந்திக்கிறாங்க. பார்த்தா ரொம்ப பார்க்கறதுக்கு அசிங்கமானவன், பயங்கரமான தோற்றம். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, என்னங்க உன்னை எல்லாம் அல்லாஹ் படைச்சிருக்கிறான், எதற்காக படைத்தான், உன் டியூட்டி என்ன? இப்ப அந்த ஷைத்தான் சொன்னது, எங்கட டியூட்டி என்னன்னா, மக்ரிபுடைய நேரங்கள்ல தெரு தெருவாக அலைந்து திரிவோம், எங்கே சின்ன பிள்ளைங்க தனியா இருப்பாங்களோ அவர்களை தீண்டுவோம், ரத்தங்களை உறிஞ்சு குடிப்போம், எலும்புகள்ல கோளாறு ஏற்படுத்தும். நபி அவங்க முறையை சொல்லிக் கொடுக்கிறாங்க, வீடுகளை கதவை மூடி லாக் பண்ணிடுங்க.
நாங்க மகரிபுடி நேரம் பரக்கத்து வார கதவை திறந்து வைங்க, மூடினாலும் சில வீடுகளை திறந்து வச்சிடலாம். நபி அவங்க முறை சொல்லி கொடுக்கிறாங்க, மூடுங்க மகரிபுடி நேரத்துல, இஷாவுடைய நேரமான துறவுங்க பரவாயில்ல, ஆனா மகரிபுடி நேரம் மூடப்பட வேணும். சைத்தான்கள் நடமாடுற நேரம் புள்ள நல்லா இருந்த புள்ள திடீரென்று கால் விளப்பம் இல்லாம போயிருச்சு. நான் பாத்திருக்கேன் அப்படியான பிள்ளைங்களை, அந்த வாட்ல போய் பாத்தீங்கன்னா அப்படியான பிள்ளைங்க ஏனாலும் சில பிள்ளைங்களை கொண்டு வந்து வாட் முழுக்க இருக்குது. என்னங்க பிள்ளைக்கு வியாதி? ரத்தம் இல்லாம போயிடுதுங்க, ரத்தமேற்று ரத்தம் குறையுது. மேலானவர்கள் இப்படியான வியாதிகள் டாக்டர்களோட கண்களுக்கு படாதவைகள். அவன் ஏதாவது பண்ணிக்கிட்டு இருப்பான், ஏலாம வெட்டுவான் குழந்தைய ஆபரேஷன் பண்ணணும், அவங்க பார்வையில படாது விளங்காது. சைத்தானுடைய விபரீதங்கள் ஏன் நபி அவங்க சொன்னதுக்கு மாறி செய்ததனால். அதனால பிள்ளைங்களை வளர்க்கிறதுக்கு நபி அவர்களுடைய வழிகாட்டுதல், அதை நாம மிக பக்குவமாக பேணி எங்க பிள்ளைங்களை வளர்க்கணும். எனவே அந்த பிள்ளைங்க படிக்கிற விஷயங்கள்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர புள்ள வீட்டுல இருந்து ஒரு ஈச்சப்பழத்தை தெரியாம எடுத்து வாயில போட்டு, மகனே சாப்பிடாதீங்க சாப்பிடாதீங்க, துப்புங்க துப்புங்க, உங்களுக்கு தெரியாதா இது நமக்கு ஹராம் என்று, இது நமக்கு ஹராம் என்று தெரியானா? சின்ன பிள்ளைக்கு விளங்க வச்சாங்க, ஹராம் சாப்பிடுறது கூடாது, ஹராமான ஒரு கவலம் உடம்புக்குள்ள வர்றது அடைவிட நரகத்துடைய நெருப்பு மேலானது என்று சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாம ஸ்வீப் டிக்கெட் வாங்குறோம், இப்ப ஜும்மாவுக்கு எல்லாம் வந்துட்டோம், ஆண்கள் எல்லாம் வந்தா அவனுக்கும் தெரியும் வீட்டுல எல்லாம் பெண்கள் தான் இருப்பாங்க. இப்ப அவங்க வீடு வீடா போவான், தெரு தெருவா போவான், போய் டிக்கெட் விற்பான். இவன் என்ன பண்ணுவான், தலையை மூடிக்கிட்டு இருக்கிற பிள்ளைல சின்ன பிள்ளைய தூக்கிட்டு, என்ன உன் கையால் எடுத்தா பறக்கத்தில்லம்மா, நீ எடு உன் கையால, அவருக்கு காசு கொடுத்து ஒரு டிக்கெட் வாங்குவார். இப்ப தெரு தெருவா சுத்திக்கிட்டு இருப்பான் வீடு வீடா, ஆண்களில் எல்லாம் பெண்கள் தானே, அவங்க வாங்க தலையை மூடிக்கிட்டு வந்து வாங்க. அடே இதுல கிடைக்கிறது ஹலாலா ஹராமா? 50-60 ஆண்டுகளாகி பிள்ளைங்களை பெற்றெடுத்தும் ஹலால் ஹராம் தெரியலையா? இன்னும் கோடி கிடைக்கலங்க, கோடி கிடைக்கல, 1000 ரூபாய் கிடைச்சது, இந்த 1000 ரூபாய் கிழிச்சா வீச போறாங்க, சும்மா கிடைச்சது 1000. பக்கத்து கடையில போய் நல்ல ஆப்பிள் பழம் வாழைப்பழம், இன்னைக்கு பிள்ளைங்களுக்கு ஜும்மாவுக்கு பிறகு சாப்பாட்டோட ஆப்பிளும் வாழைப்பழமும் கொண்டு வந்து கொடுக்கறது யாரு? உம்மா வாப்பா கொண்டு வந்து கொடுக்கறாங்க. என்ன கொடுக்கறாங்க? பழம் கொடுக்க இல்ல, நரகத்துடைய நெருப்ப கொடுக்கறாங்க பிள்ளைங்க. பிள்ளைங்களை வளர்க்கிறதுக்கு அதனாலதான் சொல்றாங்க, திருமணத்துக்கு முதல்ல, திருமணத்துக்கு பிறகுள்ள வாழ்க்கையை படிங்க, படிக்கிறது பருவம் என்று சொல்றாங்க. எனவே புள்ள குட்டிகளுக்கு நாம மார்க்கத்தை படிச்சு கொடுக்கணும், குர்ஆன் படிச்சு கொடுக்கப்பட வேணும், நபியுடைய வார்த்தைகள் ஹதீஸுகள் படிச்சு கொடுக்கப்பட வேணும். டாக்டராக ஆகிட்டோம், இன்ஜினியராக ஆகிட்டோம், பெரும் பெரும் கலைகளை படித்த நிபுணத்துவம் பெற்றவர்களாக ஆகிட்டோம்னா அங்கு அல்லாஹோட தப்பிக்க முடியாது. தப்பணும்னா குர்ஆன படிச்சு கொடுங்க, ஹதீஸ் அதுகளை படிச்சு கொடுக்க வேணாம்னு சொல்லல, அவைகளும் படித்து கொடுக்கணும். உலகத்தில் தேவை, உலகத்துடைய தேவை, ஆகிறத்துடைய தேவைக்கு முன்னால ஒண்ணுமே இல்லை, ஒண்ணுமே இல்லை. அங்க உள்ள தேவை பயங்கரமான தேவை. எனவே அங்குள்ள தேவைக்கு குர்ஆன் ஹதீஸ் தேவைப்படும், அதை பிள்ளைங்களுக்கு படிச்சு கொடுங்க, ஒழுக்கத்தை படிச்சு கொடுங்க, என்ன என்ன கொள்கைகள் என்ன, அந்த கொள்கைகளை பிள்ளைங்களுக்கு படிச்சு கொடுக்கணும். ஒரு முஸ்லிமுடைய கொள்கை என்ன இருக்கணும், அந்த கொள்கைகளை நாங்கள் படிச்சு கொடுக்கணும். எனவே மேலானவர்களே, பிள்ளைங்களை விஷயத்தில் மிகவும் கவனமாக இருக்கணும். முரு அவுலாத கும்பி சலாத்திவகம் அபினா உசபின், 7 வயசான தொழுகிறதுக்கு ஏவுங்க, 10 வயசாகியும் தொலைவில்லைன்னா அடிச்சு சொல்லுங்கன்னு சொன்னாங்க. அடிச்சு தொலைவைங்க, படுக்கையில் அவர்களை பிரித்து படிக்க வைங்க. 10 வயசாகிருச்சுன்னா ஒரு படுக்கையில ரெண்டு பிள்ளைங்களை ஒன்றாக படிக்க வைக்காதீங்க. நமக்கு விளங்குறது இல்லை, நபி அவங்க படிச்சு கொடுக்கலாங்க எப்படி பிள்ளைங்களை வளர்க்கணும், அந்த வயசுல அவங்களை பிரிச்சிடுங்க. இந்த காலத்துல குறிப்பாக பித்னா பசாடுகள் நிறைந்து கியாமத்துக்கு ரொம்ப சமீபமாக இருக்கிறோம். காலையில மூமினாக இருப்பான், மாலையில காபிராக ஆகிவிடுவான் சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு காலம் வரும், அந்த காலத்துல ஈமானை பாதுகாக்கிறது கையில நெருப்பு தணல வச்சுக்கிட்டு இருக்கிறது போல, நாங்க அப்படியான ஒரு காலம், அல்லது அந்த காலத்துக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கிறோம், ரொம்ப பயங்கரமான காலம். எனவே பிள்ளைகளை பாதுகாக்கக்கூடிய விடயத்துல பெற்றோர்கள் எப்படி ஆயிட்டாங்கன்னா, ஆடுகளோடு ஆட்டு இடையன் இருப்பது போல ஆகிவிட்டாங்க. ஆட்டு இடையன் ஆடுகளை பார்த்துக்கிட்டே இருக்கணும், கொஞ்சம் இங்கிட்டு திரும்பி கொஞ்சம் விளையாட்டு பார்த்தானுன்னா ஓடாய்கள் பிடிச்சுக்கிட்டு போகும். இதே போல எங்க பிள்ளைங்களை 24 மணி நேரமும் எங்க கவனத்தில் இருக்கணும். அவர்கள் இல்லைன்னா சைத்தான் நஃப்ஸுடைய அந்த ஓநாய்களுக்கு எங்களோட பிள்ளைங்க மாட்டிடுவோம். நாங்க நினைச்சுக்கிட்டு இருப்போம் எங்க பிள்ளை எனக்கும் எங்களுக்கு முன்னால வாங்க சொன்னடிக்கே பள்ளிக்கு போகுது, நல்லா ஓதுது, நல்ல பழக்கம் உள்ளதா இருக்குது. ஆனா அவர் உள்ளுக்கால என்னென்ன கேம்ங்கிறது நமக்கு தெரியாது. யாரும் போய் சொன்னாலும் நாங்க ஏற்றுக்கோம் செஞ்சிருக்க மாட்டோம் மேலானவர்களே. எனவே மிகவும் கவனமாக இருக்கணும் பிள்ளைங்க விஷயத்துல, எங்க குடும்பத்தார்கள் விஷயத்துல. அவர்களை நாம அந்த பயங்கரமான நரகத்தை விட்டு பாதுகாக்கணும். நாங்க எங்களையும் பாதுகாத்துக்கணும், அவர்களையும் பாதுகாக்கணும். நபியுடைய உம்மத்து என்ற அடிப்படையில, கடைசி சமுதாயம் என்கிற அடிப்படையில முழு உலக மக்களையும் அந்த நரகத்திலிருந்து பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நம்ம ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே அடுத்தவங்களை பத்தி இரக்கம் உள்ளவர்களாக நாம உலகத்தில் வாழும். எங்க மேலேயே இரக்கம் இல்லாதவங்க நாங்க, அடுத்தவங்களை எப்படி இங்க இறக்கப்பட போறோம்? இப்ப மவுத்து வந்திருக்கு, நான் 24 மணி நேரத்துக்குள்ள கபருக்குள்ள போட்டுருவாங்க. அப்ப என் நிலைமை என்னவாக ஆகும்னு நாம எத்தனை பேர் யோசனை பண்ணி நடந்துக்கிறோம். தெரியுது மௌத்தானா 24 மணி கொண்டு போய் வச்சிருவாங்க. ஆனா எங்களோட செயல்கள் அதுக்கு மாற்றமாக சொல்லிக் கொண்டிருக்கு. எனவே மேலானவர்களே, என்னையும் சேர்த்து தான் சொல்றேன், நானும் அதுல ஒரு பெரிய குற்றம் செய்து கொண்டு தான் இருக்கிறேன், பெரிய குறை உள்ளவனாக இருக்கிறேன். அப்படியே சூழலே மாறி இருக்குது. ஒரு அப்படி ஒரு நிலைமையில, நேரான பாதையில் ஒரு மனுஷன் போகணும்னு நினைத்தாலும் போக முடியாத அளவுக்கு இன்னைக்கு பயங்கரமான ஃபித்னா ஃபசாதுகள் உருவாகி கொண்டிருக்கிறது. எனவே வல்ல ரஹ்மான் நம் எல்லோரையும், நமது பிள்ளை குட்டிகளை, நம்ம குடும்பத்தார்களை, கலிமா சொன்ன எல்லா முஸ்லிம்களையும் அந்த பயங்கரமான நரகத்தை விட்டும் பாதுகாத்து உயர்ந்த சுவர்க்கத்தில் போகக்கூடிய வாய்ப்பை நம் எல்லோருக்கும் நசீபாக்குவானாக. கேள்வி கணக்கின்றி இல்ல நம்ம கேள்வி கணக்கில ரொம்ப லேசானதாக ஆக்கி அந்த சுவர்க்கத்தில் போறதுக்கு வல்ல ரஹ்மான் நம் எல்லோருக்கும் கிருபை செய்வானாக. வஆஃபிரு தஆவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.